இப்போது நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த அன்பருடைய இந்த ரெண்டு கேள்விக்கும் இதன் மூலம் நாங்கள் இன்று பதிலை கொடுக்கின்றோம். மற்ற அன்பருடைய கேள்விக்கு வருகின்றோம். அவருடைய கேள்வி மீண்டும் சமயத்தை சார்ந்த கேள்வி. அதை சில முறை தானே கேட்டுவிட்டேன் சத்சங்கத்தில். இருப்பினும் தனக்கு நீங்கள் சொன்ன விளக்கம் விளங்கியது. அதாவது சமயங்கள் நான்கு விதங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் என்று நான்கு விதங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது என்று சில தடவைகள் கூறியிருக்கின்றீர்கள் வெவ்வேறு இடங்களில். இந்த நான்கு வகையிலும் ஆறாறு சமயங்கள் உண்டும் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். அதை பற்றி அந்த ஆறு சமயங்கள் இருக்கின்றது எனக்கு என்பது எனக்கு தெரிகின்றது. இந்த ஆறு சமயம் ஆறாறு சமயங்கள் இந்த நாலு இடங்களில் இருந்தாலும் அது மையத்தில் இருக்கும் சைவ சமய சைவ சித்தாந்தத்தை சுற்றி இருக்கின்ற நான்கு வட்டங்கள் என்றும் சொல்லியிருக்கின்றீர்கள். இந்த சமயங்கள் எவ்வாறு அந்தந்த வட்டங்களில் அமைந்திருக்கின்றது என்று சிறிய விளக்கம் மேலதிகமாக தரலாமா என்று கேட்கின்றார். அதாவது உள்வட்டத்தில் இருக்கும் சமயம் ஏன் உள்வட்டத்தில் இருக்கின்றது, ஏன் அது வெளிவட்டங்களில் இல்லை, என்ன முறைப்படி இந்த சமயங்கள் அமைந்திருக்கின்றது என்று இந்த அன்பருடைய கேள்வி. மிகவும் அருமையான கேள்வி. நாங்கள் பதிலை சொல்லிக்கொண்டு போயிருக்கின்றோமே தவிர அதை உள்நோக்கி போகவில்லை. ஆனால் அதையும் ஒரு இடத்தில் பேராசிரியர் விளங்கப்படுத்தி இருக்கின்றார். அதாவது இந்த நான்கு சமயங்கள் நான்கு வட்டங்களில் அமைந்திருக்கின்றது. இந்த நான்கு சமயங்களும் நான்கு சமய வட்டங்களும் ஆறாறு சமயங்களை உடையது என்று சைவ சித்தாந்தம் ஆறாறு சமயங்களை அதுக்கு பெயர் தந்திருக்கின்றது கூட. ஆனால் அந்த பெயர்கள் முக்கியமில்லை. அது எப்படி அமைந்தது என்பது இந்த அன்பருடைய கேள்வி. அதுதான் முக்கியம் என்று நான் நினைக்கின்றேன். அதை பேராசிரியர் நன்றாக விளங்கப்படுத்தி இருக்கின்றார். அதாவது இறைவன் நாங்கள் ஆணவ பிடியில் கட்டுண்டிருக்கின்ற ஆன்மாக்கள் அதிலிருந்து விடுபட்டு தன்னைப்போல் சச்சிதானந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தனுகரண புவன போகங்களை தந்து இந்த ஆன்மாக்களை செயலாற்ற விட்டு அதிலிருந்து நாங்கள் எங்களுடைய இருவினை ஒப்பு மூலமாக மலப்பரிகை பாகம் வரையும் சந்தினி பாதம் ஊடாக மலப்பரிபாகம் அடைந்து இறைவன் திருவடியை அடைய வேண்டும், அங்கு பதிஞானத்தை பெற வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஆகவே இந்த விருப்பத்துக்கு நங்க இறைவன் இந்த தனுகரண புவன போகங்களை படைத்த பின் என்ன செய்தார் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. வேதங்களையும் ஆகமங்களையும் அருளினார் என்று. ஏன் இவற்றை அருளினார்? எங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கும் உண்மையான வாழ்க்கையை அதற்கு மேலாக நாங்கள் சாதனை செய்து தன்னுடைய திருவடியை அடைவதற்குமாக இந்த ஆகமங்கள் வேதங்களும் ஆகமங்களும் கொடுக்கப்பட்டது. பேராசிரியர் ஒரு இடத்தில் விளங்கப்படுத்தினார் இதை பற்றி. என்ன மாதிரி இந்த சமயங்கள் அமைந்தது என்றதை அவர் வடிவாக சுட்டி காட்டியிருக்கின்றார் அங்கு. அதாவது இந்த புறப்புற சமயங்கள் இருக்கும் ஆன்மாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இந்த வேத ஆகமங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத பக்குவ நிலையில் இருக்கும் ஆன்மாக்கள் தான் புறப்புற சமயத்தில் இருக்கும் ஆன்மாக்கள். அதாவது இந்த வேத ஆகமங்கள் எங்களுக்கு தரப்பட்டது எங்களுடைய வாழ்க்கைக்காகவும் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்காகவும். இவற்றை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அந்த ஆன்ம நிலை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்றால் அவர்களுடைய அறிவுத்திறனை வைத்துத்தான் ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவர்களுக்குரிய அறிவுத்திறன் அவ்வளவுதான். அப்படியான ஆன்மாக்கள் இருக்கும் சமயங்கள் தான் அந்த புறப்புற சமயம் என்றும், புறச்சமயம் என்று சொல்வது வேதத்தை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு ஆகமங்களை ஏற்றுக்கொள்ளாத ஆன்மாக்கள் இருக்கும் நிலை தான், அந்த நிலையில் இருக்கும் ஆன்மாக்கள் இருக்கும் சமயங்கள் தான் புறச்சமயங்கள் என்றும், அடுத்ததாக அகப்புற சமயத்தை என்ன மாதிரி சொல்கின்றார் என்றால், வேதம் ஆகமங்களை பொதுவாக ஏற்றுக்கொண்டு ஆனால் அதுபோல அதில் நிற்காது வேறு பல நூல்களை சார்ந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போபவர்கள்தான் அகப்புற சமயத்தில் இருக்கும் ஆன்மாக்கள் என்றும், இறுதியாக அகசமயத்தில் இருக்கும் ஆன்மாக்களை எப்படி சொல்கின்றார் என்றார் பேராசிரியர். வேதம் ஆகமங்களை அப்படியே ஏற்று, ஆனால் அதில் கூறப்பட்ட உண்மை பொருளை உணராது, அதாவது தெளிவு பெறாது, அந்த நூல்கள் எதை கூறியிருக்கின்றது என்று திரிபு நிலையிலிருந்து, திரிபு நிலை என்றால் படித்திருக்கின்றோம், ஒன்றை மற்றதாக நினைத்தல், அதை ஆங்கிலத்தில் கன்ஃபியூஸ் ஸ்டேட் என்று சொல்லுவோம். திரிபு நிலையில் இருந்து வாழும் ஆன்மாக்கள் தான் அந்த அகசமயத்தில் இருப்பவர்கள் என்றும், மையத்தில் இருக்கும் சைவ சித்தாந்தத்தில் இருப்பவர்களே வேத ஆகமங்களை சொன்னது படியே, சொன்ன முறையிலேயே எடுத்து அதை மூன்று நிலைகளில் கேட்டு தெளிந்து அதை உணர்ந்து திருவடி அடையும் நிலையில் இருப்பவர்கள்தான் மையத்தில் இருக்கும் சைவ சித்தாந்த சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் என்றும் பேராசிரியர் ஒரு இடத்தில் விளங்கப்படுத்தி இருக்கின்றார். இந்த அன்பர் கேட்ட கேள்வி அதைத்தான் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அவர் கேட்டது சில நேரம் என்னென்ன சமயங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன என்று அந்த பெயர்களை கேட்டாரோ எனக்கு தெரியவில்லை. அந்த பெயர்கள் கூட பேராசிரியரால் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த பெயர்கள் எல்லாம் நீங்கள் மனனம் செய்யவும் முடியாது. அந்த பெயர்களை வைத்து நீங்கள் இந்த சமயங்களை பார்க்கவும் தேவையில்லை. அவர் கூறிய அருமையான விளக்கம், இந்த ஆகமம் வேதங்களை வைத்து கொடுக்கப்பட்ட கருத்துத்தான். நாங்கள் எல்லா சாதகர்களுக்கும் அது தெரிந்திருக்க வேண்டுமே தவிர, புத்த சமயம் எங்கே இருக்கின்றது, எந்த வட்டத்தில் இஸ்லாம் எங்கே இருக்கின்றது, கிறிஸ்டியானிட்டி எங்கே இருக்கின்றது என்றெல்லாம் பார்த்து நாங்கள் அதற்குள் எங்களுடைய மனதை அலைய விடாது. எல்லா இடங்களிலும் ஆறு முக்கியமான சமயங்கள் ஒவ்வொரு வட்டத்திலும் உண்டென்பது தெரிந்தால் காணும். அதை அறிய விரும்புபவர்களுக்கு அதை அனுப்பலாம். ஆனால் அதை அனுப்புவதால் உங்களுக்கு ஒரு பயனும் இல்லை. ஆகவே இவை எதை மையமாக வைத்து சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்டது என்பது உங்களுக்கு இப்போது விளக்கமாக தெரிகின்றது. அது வேத ஆகமங்களை வைத்து அந்த வேத ஆகமங்களில் இருக்கும் விடயங்களை ஆன்மாக்களின் அறிவுத்திறனுக்கு ஏற்ற மாறுபடி அவை அதை பாவிக்கும் விதம், அதாவது அந்த அதை அறியும் விதத்தை வைத்து இந்த சமயங்களின் நிலைகள் உருவாக்கப்பட்டது என்று பேராசிரியர் சொல்லியிருந்தார். இது அந்த அன்பருடைய கேள்விக்குரிய பதில். இறுதியாக அதே அன்பர் ஒரு பொது கேள்வியையும் போட்டிருந்தார். அந்த பொது கேள்வி என்ன? நான் இப்போது இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை ஒரு வருடத்திற்கு மேலாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இதனால் பல விடயங்களை உணர்கின்றேன். உணர்ந்ததும் நினைத்து கொண்டிருந்தேன், நான் அதை உணர்வு நிலை கெடுத்து விட்டேன், ஆகவே எனக்கு அது விளங்கிவிட்டது, அதன்படி நிற்கின்றேன் என்று வைராக்கியமும் பூண்டிருக்கின்றேன். ஆனால் என்னுடைய குடும்பத்தில் ஒரு சிறு விடயம் நடந்தது. கிட்டடியில் ஒருவரை தவறவிட்டோம். ஆனால் தவறவிட்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்தவராக இருந்தாலும் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து தெரிந்திருந்தாலும், நாங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் பிணைக்கப்பட்டது எங்களுடைய குடும்பத்தில், உலகியல் குடும்பத்தில் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அங்கத்தவர்கள் பிணைக்கப்பட்டது இறைவனால் என்றும் அறிந்திருந்தும், அவர்கள் எல்லாம் பிணைக்கப்பட்டதற்குரிய காரணம் அவர்கள் அவர்களுடைய வினைக்குரிய பிணைப்பு என்றும், அடுத்தடுத்த பிறப்புகளிலோ முற்பிறப்புகளிலோ நாங்கள் இணைந்த ஆன்மாக்கள் இல்லை என்றும் இவ்வளவு தெரிந்தும் வாழ்ந்து முடிந்தவருடைய ஆன்மா இந்த உலகத்தை விட்டு போய்விட்டது என்று தெரிந்தும் அதனால் துக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன் இன்னும். ஆகவே என்னையே நான் கேட்கின்றேன், நான் படித்ததற்குரிய இந்த அறிவுத்திறன் எடுத்ததற்குரிய செயலாற்றல் இருக்குதென்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அப்படி ஒரு நிலை வரும்போது அந்த துன்பம் என்னை சிறிதளவோ பெரிதளவோ வாட்டி கொண்டிருக்கின்றது என்று இந்த அன்பருடைய கேள்வி. ஆகவே அவருடைய கேள்வி என்னென்றால், இவ்வளவையும் ஒளிநாடாவில் தந்துவிட்டு அதிலிருந்து எப்படி நான் நினைத்தபடியே வைராக்கியத்துடன் நினைத்திருந்தேன், எல்லாவற்றையும் விளங்கிவிட்டது, அதை நான் பயன்படுத்த வேண்டும் வாழ்க்கையில் என்று. ஆனால் இந்த நீங்கள் இப்போது சொன்ன அவ்வளவு விடயமும் நான் கேட்ட விடயம், அது கேட்டுக்கூட என்னால் அதிலிருந்து விலத்த முடியவில்லையே என்று சொல்கின்றார். இதில் ஒரு விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதற்குரிய காரணம் என்னவென்றால், அவர் கேட்டது உண்மை, சிந்தித்தது உண்மை, உணர்ந்தது உண்மை, ஆனால் செயல்முறைக்கென்று வரும்போது அவரால் அதை கடைபிடிக்க முடியவில்லை. அதற்கு காரணம், அவர் இன்னும் பக்குவப்பட வேண்டும் என்பதுதான் அதற்குரிய காரணம் அந்த வகையில். ஆகவே இன்னும் பக்குவத்தை கூட்டி கொண்டு போகும்போதுதான் அவர் அதில் சொன்ன முறைகளை விளங்கியிருந்தால், இந்த ஆன்மா வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தேனா, அல்லது இறந்தவுடன் கூட இப்ப என்ன செய்ய வேண்டுமோ அந்த ஆன்மாக்கு அதை செய்தேனா என்று கேள்வி கேட்டு அதற்குரிய விடயத்தை நிகழ்காலத்தில் செய்து கொண்டிருப்பது சாலச் சிறந்ததே தவிர, ஒன்று நடந்து முடிந்த பின் அதை யோசித்து யோசித்து துன்பப்பட்டால் இன்னும் உங்களுடைய பக்குவ நிலை வரவில்லை. ஆகவே நீங்கள் அந்த பக்குவ நிலையை எட்டலாம், எட்டுவீர்கள். தொடர்ந்தும் இந்த அறிவுடைய விடயங்களை கேளுங்கள், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை கேளுங்கள், அதன் வழி நில்லுங்கள். ஒரு நிலையில் நீங்களும் அதில் மேல்நிலைக்கு வரலாம் என்பதுதான் என்னுடைய பதில் அவருடைய கேள்விக்கு. இந்த நான்கு கேள்விகளுக்கும் இன்று பதில் கண்டோம். இப்போது இறைவனையா கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இப்போது இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம்
கிரியா
பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வரவை போல் கேள்வி பதிலக்கூடிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சிறப்பான விளக்கம் தரப்பட்டது. அதில் சுருக்கமாக முதலாவதாக, நான் என்றால் என்ன, பிரம்மம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு மிக தெளிவாக சுருக்கமாக கருத்துக்கள் தரப்பட்டது. அவற்றை மாத்திரம் மீண்டும் மீட்ட செய்வோமானால், அறிவு என்ற குணத்தை உடைய ஒரு பொருள், அறிவுடையதுதான் ஆன்மா எனவும், ஆன்மாவின் இயல்பு கடவுள் அறிவித்தால் தான் அறிய முடியும் என்ற ஆணித்தரமான கருத்துக்கள். அது மாத்திரமல்ல, படிப்படியாகத்தான் அறிய முடியும். அடுத்து பிரம்மம் என்றால் பரம்பொருள், இதை அறிய ஏன் அறிய வேண்டும் என்ற கேள்விகளுக்கும் சில விளக்கங்கள். அதாவது, அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது, எனவே அண்டத்தில் உள்ளதிலும் பிண்டத்திலும் உள்ள பற்றி அறிவதற்கு சிறந்த விளக்கம் தெளிவாக தரப்பட்டது. அவற்றிலிருந்து நாங்கள் அதற்குரிய பதிலை அறியக்கூடியதாக இருந்தது. அடுத்து நான்கு சமயங்களை பற்றியும், அது எவ்வாறு வட்டங்களின் அமைப்பு தொடர்பாட்டு இணைக்கப்பட்டிருக்கிறது என்பது பற்றிய கேள்வி. அதற்கும் சிறந்த விளக்கங்கள் ஏற்கனவே முந்தைய சசங்கங்களில் விளக்கப்பட்டிருந்தாலும் இதுவும் திரும்பவும் எங்களுக்கு ஒரு முயற்சலாக அமைந்தது. அதில் நான்கு சமயங்களுடன் தொடர்பு உரிய கருத்துக்கள் விளக்கப்பட்டது. அதாவது, அகச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், சமயங்கள் என்ற கருத்துக்கள் தெளிவாக விளக்கப்பட்டது. அத்துடன் நாலு சமயங்கள் வேதங்களும் ஆகமங்களும் கொடுக்கப்பட்டதன் காரணங்களும் விளக்கப்பட்டது. பொதுவாக இத்தகைய விளக்கங்கள் மூலம் நான்கு சமயங்களுடைய விளக்கங்கள் மிக தெளிவாக இருந்தது. இறுதியாக புது கேள்விக்கு அதற்கும் சுருக்கமான பதில் என்னவென்றால், அவர் இன்னும் பக்குவப்படுவதற்குரிய நிலையை அடைவதற்குரிய முயற்சியை தொடர வேண்டும். அந்த பக்குவப்படுவதற்குரிய நிலையை அடைவதற்குரிய முயற்சியை தொடர்ந்து அந்த முயற்சியில் வெற்றி பெறும் போது அவர்களுடைய கேள்விக்குரிய பதில் அவர் உணரக்கூடியதாக இருக்கின்றதை அறிய முடிகின்றது. நன்றி. ஓம் கிரியா பவாஜ் நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி ரவணையா. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. உங்களால் முடிந்த அளவு அதை சுருக்கமாக அந்த நேரத்திற்குள் மிகவும் அருமையாக தொகுத்து கொடுத்தீர்கள். எல்லோரும் இந்த கேள்விகளை மீண்டும் கேளுங்கள், உங்களுடைய அறிவுத்திறனுக்குள் எடுங்கள். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அனுப்பி இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம.
நம்மளை விட்டு விலகக்கூடிய பொருள் தான் எல்லாம்.
மட்டும்தான் மாய பொருள் தான், இறைவன் மட்டும்தான், குருநாதர் மட்டும்தான் உண்மை. ஆனா அதனால நம்ம வந்து ரொம்ப அதுல இருந்து விலகிட முடியாது. கொஞ்சம் நம்மளை நம்ம தெளிப்படுத்திக்கிறது, நம்மளுடைய பேர்களும் நம்ம வெளியே வர்றது, நம்மளுடைய வாழ்க்கையில அந்த துன்பத்தை அதிகமா ஏற்படுத்திக்காத அளவுக்கு விலகி நிக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கா போதும். இந்த வகையில நல்லா சிறப்பான ஒரு கேள்வி, அதுக்கு சிறப்பான பதிலையும் கொடுத்தாங்க ஐயா, அதை நீங்க கடப்பிடிங்க. பாபாஜி சுவர்ல உங்களுக்கு இருக்குது, அவருடைய துணையால அடுத்தவங்களுக்கு நீங்க சொல்ற நிலைமைக்கு உங்களுடைய பக்கம் உயரட்டும். அதுக்கு நான் பாபாஜி பிரார்த்தனை. ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய,
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. மிகவும் அற்புதம் கார்த்திகேயன் ஐயா, வளமை போலவே நீங்கள் அதை மேலும் ஒரு படிக்கு எடுத்து சென்று மிகவும் அழகாக அந்த கேள்விக்குரிய பதிலை மிகவும் அழகாக கொடுத்திருக்கின்றீர்கள். மேலும் விளக்கமாக இதற்காகத்தான் நாங்கள் சொல்கின்றோம், நாங்கள் சாதகர்கள் கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்று அந்த அன்பரும் இந்த பதிலை இன்று கேட்பார் என்று நினைக்கின்றேன். அவர் கேட்கும்போது, அடா இப்படியான ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது பலருடைய கருத்துக்களும் வருகின்றது, பலரும் இதில் இருக்கின்றார்கள், என்னை போன்றவர்களும் இருக்கின்றார்கள், எனக்கு கீழ் அறிவுத்திறன் உள்ளவர்களும் இருக்கின்றார்கள், எனக்கு மேல் அறிவுத்திறன் உள்ளவர்களும் இருக்கின்றார்கள், ஆகவே நான் நல்ல இடத்தில்தான் இருக்கின்றேன், ஆகவே இந்த உலகியல் கூட்டத்துக்குள் இருப்பதை விட இந்த சாதகர் கூட்டத்துக்குள் இருப்பதால் எனக்கு மனநிறைவு கிடைக்கிறது என்ற உடையத்தை நீங்கள் இன்று உணர்கின்றீர்கள் அந்த கேள்வியை கொண்டந்தவர். அதே போல் மற்றவர்களும் இதே நிலையில் இருப்பவர்களுக்கு அது நல்ல பதிலாக அமையட்டும். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமா.